நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரா, சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்தனர் உலகம் யவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும் என்றும் இரண்டு மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றது மூன்று அன்பர்களிடமிருந்து. நேற்று ஒரு கேள்வியும், நேற்று இரண்டு கேள்வியும், இன்று ஒரு கேள்வியும் அதிகாலை வந்திருந்தது. அந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் காண்போம். இந்த ஒரு கருத்து பதிவும் இருக்கின்றது, அதையும் பார்ப்போம். முதலாவது கேள்வி, மீண்டும் மீண்டும் வரும் கேள்வி, ஆனால் அதில் விளக்கம் பெறுவது மிகவும் மிகவும் முக்கியம். அந்த அன்பருடைய கேள்வி, அவர் பயிற்சியில் இருக்கின்றார், சைவ சித்தாந்தத்தை படிக்கின்றார், இருப்பினும் அந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். ஏனென்றால் ஆரம்பமானவர், அதாவது என்னுடைய வினைகள் எப்போது எப்படி தீரும், முதலாவது கேள்விக்குறி. இரண்டாவது, எப்படி புறப்பில் இருந்து விடுபடலாம், இரண்டாவது கேள்விக்குறி. மூன்றாவது, இதனால் முத்தி கிடைக்குமா, மூன்றாவது கேள்விக்குறி. இதை நாங்கள் பல தடவை பார்த்தாலும் எத்தனை தடவையும் பார்க்கலாம் என்னுடைய நண்பரும் கூறினார். முதலாவது, வினைகள் மூன்று விதம் என்று பார்த்திருக்கின்றோம். எல்லோருக்கும் இதை திருப்பி திருப்பி கேட்டாலும் ஏதாவது புதிய செய்திகள் பாபாஜியினால் கிடைக்கும். அது சஞ்சித வினையாகிய மொத்த வினை, பிராப்த வினையாகிய உடலினுள் வரும்போது ஆன்மா உயிர் என்ற பெயர் பெறும்போது கொடுக்கப்படும் வினை, அந்த புறப்பில் இருக்கும்போது அந்த உயிரினால் செய்யப்படும் ஆகாமிய வினை, இதுதான் வினைகளின் மூன்று பிரிவு. இது சஞ்சித வினை, எங்களுடைய ஆன்மாவில், அதாவது சூட்சுமத்தில், புத்தி தத்துவத்தில் இறைவனால் வைக்கப்பட்டு அதிலிருந்து இறைவன் ஒவ்வொரு உடலிலும் ஆன்மா வரும்போது உயிர் என்ற பெயர் பெறும்போது அதை கொடுக்கின்றார். அதுவும் அந்த உடலில் அந்த ஆன்மாவால் அனுபவிக்கக்கூடிய வினைகளை மாத்திரம் எடுத்து கொடுப்பார். அதற்கேற்ற மாதிரித்தான் அவர் அந்த உடலையும் கொடுப்பார். அந்த ஆன்மாவுக்கு அந்த உடலில் அனுபவிக்க முடியாத வினைகளை கொடுக்க மாட்டார், அதற்கு அடுத்த பிறப்பை வைத்திருப்பார். இதுதான் சைவ சித்தாந்தம் கூறுவது. இதில் நாங்கள் மூன்று நிலைகளை பார்த்திருக்கின்றோம். ஒன்று, முதலாவது நிலை, நாங்கள் இருவினை ஒப்பை நோக்கி செல்ல வேண்டும், அதுதான் முதலாவது படி. அவற்றிற்கு செல்வதற்கு நாங்கள் எதை பயன்படுத்த வேண்டும், ஊக்கிகளாக வேத ஆகமங்களை பயன்படுத்த வேண்டும். இறைவன் தனுகரண பூவன போகங்களால் எங்களுக்கு இந்த உடலை, உடல் கருவிகளை, உலகத்தை, உலகப் பொருட்களை தந்திருக்கின்றார். அதற்கு மேலாக நாங்கள் வாழ்வதற்கு, வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தன்னை அடைவதற்கு வேதம் ஆகமம் என்ற இரண்டு நூல்களை தந்திருக்கின்றார். ஆனால் இந்த நூல்கள் பலருக்கு எட்டுவதில்லை. வேதம் சில நேரம் எட்டுகின்றது, அந்த இந்த உடலில் ஆகமம் எட்டுவதில்லை. இருப்பினும் எங்களுக்கு எட்டி இருக்கின்றது சத்குரு கிரியா பாபாஜியின் அருளினால். ஏன் சிவயோகத்திலிருந்து வந்த சைவ சித்தாந்தத்தில் தவழும் கிரியா யோகத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதை விட சைவ சித்தாந்தத்தை படிப்பதற்குரிய ஒரு வழியை வகுத்து தந்திருக்கின்றார் இந்த பிரபு. ஆகவே நாங்கள் அந்த வழி நிற்கும் போது இந்த வேத ஆகம நூல்களை நாங்கள் கேட்க வேண்டும், முடிந்தால் சிந்திக்க வேண்டும், தெளிய வேண்டும். இந்த நிலைகளில் இருப்பதால் தான் நாங்கள் இந்த இருவினை ஒப்பென்ற நிலைக்கு வரலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, நான் சொல்லவில்லை. ஆகவே அந்த இருவினை ஒப்பென்ற நிலையை நாங்கள் அடைய வேண்டும் இந்த நூல்களின் வழிகாட்டல் படி. அதை அந்த வழிகாட்டலில் மாத்திரம் இருந்து தெளிந்து அதில் நாங்கள் சிந்தித்து தெளிவதற்கு இடையில் ஊக்கியாக இருப்பதுதான் இந்த கிரியா யோகா பயிற்சி, செயல்முறை பயிற்சி. இவற்றின் உதவியுடன், இவற்றை அறிந்து நாங்கள் இந்த இருவினை ஒப்பென்ற நிலையை, நல்வினையையும் தீவினையையும் ஒரே மாதிரி எதிர்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அது சிறிது சிறிதாக கூட வேண்டும். ஆனால் இவற்றை நாங்கள் வெல்லுவதற்கு நாங்கள் விருப்பு வெறுப்புகளில் இருந்து விலத்த வேண்டும், அதுதான் இறுதி நிலை. சிறிது சிறிதாக தொடங்கி முடிவில் விருப்பு வெறுப்புகளில் இருந்து வெளிப்படும் போது எங்களுடைய மலங்கள் எல்லாம் பரிபாகம் அடைகின்றது. அதை மலப்பரிபாகம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். அந்த மலப்பரிபாகம் அடைகின்றது, அது இரண்டாவது நிலை. இந்த நிலையில் என்ன நடக்கின்றது? மலப்பரிபாகம் அடைந்தவுடன் உங்களுக்கு அந்த புறப்பு, அந்த உடலில் அந்த மலப்பரிபாகம் நடக்கும் போது, அது இந்த உடலிலா அல்லது இன்னும் எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கப் போகும் உடலில் எங்கோ ஒரு நிலையில் அதை அடையும் போது இறைவன் பார்க்கின்றான் உங்களை. ஓகே, இந்த ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது, மலப்பரிபாகம் அடைந்தது. ஆகவே இன்னும் என்னிடம் இந்த ஆன்மாவின் ஆன்ம கணக்கில் சஞ்சித வினைகள் இன்னும் இருக்கின்றன, அது எனக்கு மாத்திரம்தான் புரியும். ஆனால் இந்த ஆன்மா இந்த வழி நின்று இந்த இருவினை ஒப்பை பெற்று மலப்பரிபாகம் அடைந்தபடியால் என்னிடம் அந்த சூட்சுமமாக இருக்கும் சஞ்சித வினையை நான் எரிக்கின்றேன் என்று அவன் எங்களுக்காக எரித்து விடுகின்றான். அது கணக்கில் இல்லை. அதன் பிறகு அங்கு எரிபட்டவுடன் அந்த கடைசி உடல் வாழ்க்கையில் நீங்கள் மீதியான காலத்தில் அந்த உடலில் வாழ்ந்தாலும் அந்த நேரத்தில் அந்த மலப்பரிபாகம் அடைந்தபடியால் எல்லாம் இறைவன்தான், எதிலும் இறைவன்தான், செய்பவன் இறைவன்தான் என்ப நிலையில் நிற்பீர்கள். அந்த நிலையில் நிற்பதால் உங்களுக்கு மேலதிகமாக ஆகாமிய வினை ஒன்றுமே சேராது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த நிலையில் அந்த புறப்புடன் உங்களுக்கு அடுத்த புறப்பில்லை. இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு எப்படி அடையலாம், எப்போ அடையலாம் என்பதை விளங்கப்படுத்தினேன். இந்த நிலை நின்று இறைவன்தான் எல்லாம் செய்கின்றான் என்று இறுதி நிலையில் அந்த உடலை விட்டு விலத்தும் போது ஆகாமிய வினைகள் ஒன்றும் சேராது, அது உங்களை புறப்பற்ற நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நிலையில் போகும்போதுதான் முத்தி உண்டு. அந்த முத்தி மூன்று வகையானது: பாசமுத்தி, பசுமுத்தி, பதிமுத்தி. இந்த பசு முத்திகளை நீங்கள் தாண்டுகின்றீர்கள், பதிமுத்திக்காக நிற்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி முத்தி கிடைக்குமா என்றது. இரண்டு முத்தி கிடைத்துவிடும், மூன்றாவது முத்தி இறைவன் தந்தால் கிடைக்கும். அதுதான் இறுதி நிலை. அதுதான் இந்த அன்பருடைய கேள்விக்கு சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட பதில். இரண்டாவது கேள்வி வந்திருக்கின்றது. ஒரு கிரியா அன்பரும் அவருடைய மனைவியும் அவர் இந்த கேள்வியை போட்டிருக்கின்றார். மனைவிக்கு தெரியாமல் என்றுதான் நினைக்கின்றேன். அவர் தான் படித்தவர், பல்கலைக்கழக பட்டம் பெற்று நல்ல வேலையில் இருக்கின்றார். அவருடைய கேள்வி, அவர் பிஹெச்டி ஹோல்டர் அது எனக்கு தெரியும், அவர் டாக்டரேட் படித்தவர். அவருடைய மனைவி வீட்டில் இருப்பவள், அவள் படிக்கவில்லை, வேலைக்கு செல்லவில்லை என்பதும் எனக்கு தெரியும். அவருடைய கேள்வி இதுதான், நானும் உங்களுடைய சித்தாந்த வகுப்பை கேட்டு வருகின்றேன், என்னுடைய மனைவியும் கேட்கின்றாள், அவளுடைய வளர்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கின்றது ஐயா, எல்லாத்தையும் கற்பூரம் போல் பிடித்து கொள்கின்றாள், எனக்கு சில வேளைகளில் நீங்கள் சொல்வது விளங்காவிட்டால் அவளுடன் கதைப்பேன், ஆனால் எனக்கென்று சொல்லி ஒரு ஆணவமெலம் இருக்கின்றதை நான் உணர்கின்றேன், அப்படி கேட்பது தன எனக்கு மரியாதை இல்லை என்று யோசிக்கின்றேன் என்னுடைய குடும்பத்தில், ஏனென்றால் நான் சொல்படிதான் அவள் செய்வாள், ஏனென்றால் நான் படித்தவன் உலகியலில். ஆனால் இப்போது இந்த ஆன்மீக விடயத்தில் நான் அவளோட பேச வேண்டிய விடயத்தில் இருக்கின்றேன், ஏனென்றால் எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவள் கற்பூரம் போல் பிடிக்கின்றாள், விளங்கப்படுத்துகின்றாள், இது ஏன் ஐயா, நான் படித்தவன் ஐயா, எனக்கேன் அவளைப் போல் அதை அறிய முடியவில்லை என்பது இந்த என்பருடைய கேள்வி. ஆரம்பத்தில் தான் இருக்கின்றார்கள், ஆனால் படித்த குடும்பம், அவர் படித்தவர். இது இங்குதான் அறிவு என்பது வருகின்றது, ஒன்று புத்தக அறிவு, மற்றது ஆன்மீக அறிவு. இதற்கு நாங்கள் சைவ சித்தாந்தத்தை வைத்து பதில் கண்டால் இதை என்ன மாதிரி சொல்லலாம் என்றால், பேராசிரியர் ஒரு உதாரணம் தந்திருக்கின்றார் இந்த அறிவை பற்றி பேசும்போது. அதாவது அந்த உதாரணம் என்னவென்றால், நாங்கள் கண்களால் பார்க்கின்றோம் பொருட்களை, ஆனால் பார்த்துவிட்டு கண் பார்த்து விட்டதென்று அத்துடன் முடித்து விடுகின்றோம், மேலதிக அறிவு வளராவிட்டால். ஆனால் அடுத்த கேள்வியை நீங்கள் கேட்டால், கண்களால் பார்த்தேன், கண்தானா பார்த்தது அந்த பொருளை, கண்தான் எனக்கு தந்ததா என்றால் குறுகிய மறுமொழி ஆம். ஆனால் அடுத்த கேள்வி எதை சிந்திக்க வைக்கின்றது, அதை பார்ப்பதற்கு அந்த பொருளை பொருளின் மீது ஏதாவது ஒளி விழ வேண்டும், அந்த பொருள் இருட்டுக்குள் இருந்தால் எங்களால் பார்க்க முடியாது, அதுதான் உண்மை, ஆகவே அதை விளக்கொளி என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்த உதாரணத்தில். அந்த விளக்கொளி அந்த பொருளின் மீது விழும்போதுதான் கண் ஒளியால் உங்களால் அந்த பொருளை பார்க்க முடிகின்றது, அது இரண்டாவது நிலை. ஆகவே இப்போ உலகியலில் எங்களுக்கு விளங்கிவிட்டது, கண்ணொளியால் ஒரு பொருளை பார்க்கலாம், ஆனால் அந்த பொருள் மீது ஏதாவது ஒளி ஒன்று விழவு என்றும் அதை விளக்கொளி என்று பேராசிரியர் சொல்கின்றார், ஏதாவது ஒரு ஒளி. ஆகவே கண் பார்க்கின்றது, விளக்கொளி அதை காட்டுகின்றது, அதுதான் உலகியல் நிலை. இந்த கண்கள் என்பது போரி, அந்த பொருள் என்பது அது பொருள் உலகம், அது பொறி, கண்களால் ஏற்ப கண்கள் என்பது மனிதனின் உடலில் பொருத்தப்பட்ட பொறிகள், பொருள் என்பது உலகத்தில் தரப்பட்ட விடயங்கள், உங்களை இந்த அனுபவத்தை எடுப்பதற்கு. இவருடைய வீட்டு கேள்விக்கு இதுதான் பதிலாக அமையும், அந்த நிலையில்தான் அந்த பேராசிரியர் இருக்கின்றார், சாரி அந்த பேராசிரியர் இல்லை, மறந்து சொல்லிவிட்டேன், சொற்பிழைக்கு மன்னிக்கவும், அந்த படித்த அன்பர் இருக்கின்றார். ஆகவே அவரால் அந்த நிலையில் உயரிய நிலையில் இருக்கின்றார், கண்களால் பார்க்கின்றார் ஒரு பொருளை, அல்லது கண்களால் பார்க்கின்ற நிலை, அதை ஓமானமாக பாருங்கள், அது புத்தக அறிவு, உலகியல் அறிவு. ஆனால் இந்த அம்மாவின் நிலை சற்று வித்தியாசம், அவாவும் இந்த கண்களால் பார்க்கின்றார், அது உலகியல் நிலை இல்லை என்பதல்ல, அதற்கு மேலாக அவளுடைய பார்வை இறை ஒளியை காண்கின்றது, ஏனென்றால் அவ ஆன்மீகத்தை எண்ணத்தை கேட்டாலும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிலையில் நிற்கும் போது அவளுக்கு அது விரைவாக புரிகின்றது என்றால், அவளுக்கு அந்த படித்ததன் மீது காட்டப்படும் ஒளி இறை ஒளி, திருவருள் என்று அதை சொல்கின்றோம். ஆகவே அந்த திருவருள் ஒளி அவாவுக்கு கிடைப்பதால் அவளுடைய பழைய புறப்புகளின் நிமித்தம், இந்த புறப்பில் அவருக்கு மனைவியாய் அடைந்ததால் அல்ல, கிடைப்பதால் அவாவிற்கு அந்த அறிவு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அது ஆன்ம அறிவு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார் பேராசிரியர். இந்த உதாரணத்துக்கு அவர் அதை தரவில்லை, அந்த உதாரணத்தை இங்கு நான் சொல்லி பார்க்கின்றேன், எவ்வாறு அது பொருந்துகின்றது என்று. அதாவது இங்கு கண்ணும் பொருளும் காட்டப்பட்டிருக்கின்றது உலகியலில். அதை ஆன்மீகத்தில் பார்க்க போனால் இந்த கண் தான் ஆன்மாவாக இருக்கும், இந்த பொருள் தான் இறைவன். ஆகவே ஆன்மீக வழியில் நின்று அந்த ஆன்மீகத்தில் பழைய பிறப்புகளில் அந்த நிலையில் அந்த ஆன்மா இருந்து வந்ததாக இருக்கும்போது அந்த திருவருளின் ஒளி கிடைக்கத் தொடங்குகின்றது. அதுதான் இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம், அவர்களுடைய வீட்டுக்குள். ஆகவே அந்த அம்மாவுக்கு அந்த ஒளி கிடைக்கின்றது. கண்ணன்று இவர் பார்க்கும் உலகியல் பொறியல் மாதிரி அவவுக்கு கிடைக்கும் நிலை அவவுடைய ஆன்மா, உயிர், பக்குவப்பட்ட ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் இவர் பொருள் என்று பார்த்து இவர் படிக்கும் நிலைகள் அந்த ஆன்மாவுக்கு கிடைப்பது இறைவனுடைய அருளால். அந்த ஆன்மா அப்படியான நூல்களை மிகவும் விரைவாக கிரகிக்கின்றது. இவற்றை கீழே கொண்டு வந்து என்ன மாதிரி அவர் சொன்ன உதாரணத்தில் முடிக்கின்றார் என்றால், பேராசிரியர், இந்த கண்ணாக ஆன்மாவும் பொருளாக இறைவனும் இருப்பதால் கண்ணும் பொருளுமாக உலகியலில் நாங்கள் அடையும் தன்மை பாசத்தன்மையை வெல்கின்றோம். அதாவது பொருளை வெல்ல வேண்டும் அந்த படிப்புகளால். ஆனால் பசுத்தன்மையை, ஆன்மத்தன்மையை வெல்லுவதற்கு திருவருள் தேவை. ஆகவே அந்த திருவருளால் நாங்கள் அந்த ஆன்மீக தன்மையை புரிந்து கொள்ளும் விதம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் மூலம் அந்த அம்மாவுக்கு கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே அந்த தன்மை தான் நிலையானது என்று அந்த உதாரணத்தில் சொல்கின்றார். ஆகவே அந்த தன்மையை அந்த அம்மாவாகிய, சாரி, மனைவியாகிய அவருடைய மனைவிக்கு கிடைத்த பேறு பழைய பிறப்புகளிலிருந்து. ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரிகின்றது? இந்த சைவ சித்தாந்த அடிப்படையில் இருவர்களுக்குரிய விடயத்தை ஆராயும் போது இருவருடைய ஆன்ம நிலையும் வெவ்வேறு. புருஷனுடைய ஆன்ம நிலை குறைவாக இருக்கின்றது மனைவியின் ஆன்ம நிலையை பொறுத்தவரையில், திருவருளை பொறுத்தவரையில் அப்படி இருக்கின்றது. ஆகவேதான் அந்த அம்மையாரால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த புருஷன் என்ற ஆன்மாவால் அதை விரைவாக புரிந்து கொள்ள முடியவில்லை, படிப்பறிவு இருந்தும். ஏனென்றால் அந்த திருவருள் அங்கு தேவை. அதனால்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றோம், இறைவன் காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் செய்கின்றான் என்று. அது ரெண்டு நிலையிலும் செய்து கொண்டு வருகின்றான். ஒன்று உலகியல் நிலையில், ஏனென்றால் அவன் தான் தனக்கு போகத்தால் இதை படைத்தான், ஆகம வேதங்கள் ஆகமங்களை தந்தான். ஆகவே உலகியலில் இருக்கும் அந்த ஆன்ம தன்மைக்கு பொருளையும் கண்ணையும் கொடுத்தான், பொறிகளையும் பொருட்களையும் கொடுத்தான், அனுபவியுங்கள் என்று திருவருளில் ஓரளவு நிற்கும் ஆன்மாக்களுக்கு, ஆன்ம நிலையில் நிற்கும் ஆன்மாக்களுக்கு அவன் ஆன்மீக நிலையை புரியும் தன்மையை கொடுக்கின்றான். ஆதலால்தான் இறைவனின் தொழிலில் நாங்கள் படித்திருக்கின்றோம், காட்டும் உபகாரம் காணும் உபகாரமாக இறைவன் செயல்படுகின்றான் என்று. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு ஒன்றும் பிழையாக நடக்கவில்லை. உங்களுக்கு புரியாத தன்மை இருப்பது, நீங்கள் படித்திருந்தும் அதை மீண்டும் மீண்டும் கேட்டாலும் அது பதியின் தன்மை குறைந்திருப்பதற்குரிய காரணம் உங்களுக்கு அங்கு திருவருள் சக்தி முழுமையாக இன்னும் கிடைக்க துவங்கவில்லை. ஆனால் உங்களுடைய மனைவியாருக்கு கிடைத்திருக்கின்றது. இதை ஒரே சொல்லில் பதிலாக முடித்திருக்கலாம், அதை விட மேலதிகமாக விளங்கட்டும் என்பதற்காகத்தான் இந்த கருவிகளை வைத்து பொருளையும் ஆன்மாவை வைத்து இறைவனை திருவருள் மூலம் உணரும் முறையையும் அதற்கு உபமானமாக கொண்டு வந்தேன் என்று என் கேள்விக்கு. ஆகவே அதற்கு பாபாஜிக்கும் பழம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவா. மற்றது மூன்றாவது கேள்வி. ஒரு அன்பர் கிரியா யோகத்தில் பயணித்திருக்கின்றார் 5-10 வருடங்களாக. ஆனால் அவர் இன்னும் சைவ சித்தாந்தத்துக்குள் வரவில்லை. அவருடைய கேள்வி, தன்னுடைய 10 வருட பயணங்களில் தான் சில தொண்டுகளிலும் இருந்திருக்கின்றேன் பாபாஜிக்கு, இருப்பினும் என்னுடைய வளர்ச்சியில் துரித முன்னேற்றம், அதாவது பாரிய முன்னேற்றம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த சைவ சித்தாந்த வகுப்புகள் நடக்குது, பலரும் பல விதமாக பல விடயங்களை கொண்டு வருகின்றார்கள், அனுபவிக்கின்றார்கள் என்று கேள்விப்படுகின்றேன். அவர்களுக்கு பல நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் ஆனால் என்னுடைய பயிற்சியிலும் தொண்டிலும் நிற்கின்றேன், முழுமையாக இல்லை உலகியலுடன். ஆகவே என்னுடைய துரித வளர்ச்சி மற்றவர்களுக்கு கிடைப்பது போல் கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றேன். அதற்குரிய காரணத்தை கேட்கின்றார். அதற்குரிய காரணத்தை சைவ சித்தாந்தத்தில் வைத்து சுருக்கமாக சொல்லிவிடலாம். வினைகள், அவரவர் வினைக்கேற்றபடிதான் உங்களுடைய முயற்சி துரித முயற்சிகள் நடைபெறும் என்று சொல்லலாம். ஆனால் அந்த அன்பருக்கு அப்படி சொல்லி புரியாது, ஏனென்றால் அவர் இந்த சத்சங்கங்களை கேட்பதில்லை. ஆகவே அவருடைய பாணியில் கிரியா யோகத்தில் மாத்திரம் வைத்து அதற்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால், நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் இந்த அன்பருக்கு பலவிதமான விடயங்கள் இந்த 10 வருடங்களிலும் நடக்கின்றன. ஆனால் துரிதமாக இல்லை என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அதை ஏன் அவர் துரிதம் இல்லை என்று சொல்கின்றார் என்றால், அவர் அதை ஒப்பிடுவது அவருடைய அவரோடு சார்ந்து இருக்கும் சிலரை, அவர்கள் இந்த சைவ சித்தாந்தத்தையும் சேர்த்து படிப்பவர்களை ஒப்பிடுகின்றார். ஒப்பிடுவது தவறல்ல. அவருக்கும் சைவ சித்தாந்தம் படிக்காமலே பல விடயங்கள் நிச்சயமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அவருக்கு அதை உணரும் தன்மையில் அவர் இல்லை. அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், இன்று அவர் செய்யும் வேலைகளில் பல வேலைகளில் அவருக்கு நன்மைகள் தீமைகள் கிடைத்து கொண்டு போகின்றன. அந்த நன்மையின் தீமையும், அந்த நன்மை குறைவாகவும் தீமை கூடுதலாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அன்றையான் கட்டம். அவருடைய விதியானால் திரும்பவும் வினையை இங்கு கொண்டு வராமல் கதைப்பதென்றால், அவருடைய நிலையில் அந்த அன்றாட வாழ்க்கையில் அந்த நன்மை தீமைகளில் நன்மை குறைவாகவும் தீமை கூடுதலாகவும் நடக்க வேண்டும் என்று இருக்கும் நிலையில், அவருடைய அந்த அன்றாட நாளில் நன்மை கூடவாகவும் தீமை குறைவாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர் அந்த முடிவைத்தான் அந்த நாளில் அறிகின்றார். அந்த முடிவை அறியும் போது அவருடைய உண்மையாக அந்த விடயங்களில் நன்மை தீமை எந்த அளவில் அவருக்கு அந்தண்டு கொடுக்கப்பட்டது என்பது அவர் அறியார். ஆகவே அவரும் நல்லாக வாழ்ந்து கொண்டு போகிறார், முன்னேற்றமும் இருக்கின்றது. ஆனால் துரித நிலையில் இல்லாததற்குரிய காரணம் என்று அவர் நினைப்பது, அவருடைய அந்த நாள் நன்மை தீமைகள் அவருக்கு தெரியாமல் இருப்பதே காரணம். அதற்கு நான் அந்த அன்பருக்கு சொல்லும் விடயம் என்னவென்றால், நீங்கள் செய்யும் பயிற்சி தொண்டுகளை 2-3 மாதம் செய்யாமல் விடுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு நம்பிக்கை குறைவு இருந்தால் அந்த நேரம் பாருங்கள், உங்களுடைய நாளாந்த வாழ்க்கை எப்படி மாறுகின்றது என்று. அதுதான் உங்களுக்குரிய பயிற்சி செயல்முறையால் நீங்கள் உணரலாம் பாபாஜி எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடன் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்கின்றார் என்று. ஏனென்றா இருந்து கொண்டு இன்னும் துரிதமில்லையே என்று சொன்னால், அதற்குரிய காரணம் மற்ற விடயங்களும் உங்களுக்கு கிடைத்தால்தான் அது துரிதமாகும், பயிற்சி மாத்திரமல்ல. அதனால்தான் சைவ சித்தாந்த வழி இப்போது நிற்பவர்களுக்கு அது துரிதமாக நடைபெறுகின்றது என்பது உண்மை. ஆனால் நான் ஏன் நிற்கவில்லை என்பதற்குரிய காரணம் உங்களுக்கு இந்த உலகியலில் தெரிந்திருக்கும். நீங்கள் ஏன் இன்னும் நிற்கத் தொடங்கவில்லை என்று, நேரமின்மை விருப்பமின்மை ஏதாவது இருக்கலாம். ஆனால் அதுதான் சைவ சித்தாந்தத்தில் வினைப்பயன் என்று சொல்லப்படுகின்றது. அதை நீங்கள் அறியீர்கள். ஆகவே கிடைப்பது நன்றாகவே உங்களுக்கும் கிடைக்கின்றது. பாபாஜியோ பரம்பொருளோ பாரபட்சம் காட்டுவதில்லை. உங்களுடைய பயிற்சிக்குரிய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நம்பிக்கை குறைவிருந்தால் இவற்றை சிறிய காலம் நிற்பாட்டி விட்டு பார்க்கும் போது, அன்றாட வாழ்க்கை, அன்றாட பயிற்சி, அன்றாட உங்களுடைய உடலில் நடக்கும் விடயங்கள் மாறுபடும். மாறுபடும் போதுதான் இந்த பயிற்சியாலும் இந்த நிலையாலும் உங்களுக்கு என்ன கிடைத்து கொண்டிருந்தது என்பதை நீங்கள் உணரலாமே தவிர, இந்த கேள்வி கேட்டலுக்குரிய பதிலால் உங்களால் உணர முடியாது. உணரலாம் ஒரே ஒரு முறையில், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்தால் மாத்திரம் என்று இந்த அன்பருக்குரிய பதிலை கொடுக்கின்றேன். இதுதான் இன்று வந்த 3 கேள்விக்கும் முடிந்தளவு பதில் கண்டிருக்கின்றோம். இப்போது இரவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நினைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் பிரிய பாபா நமோ சிவாய நமஹ. ரவினையா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம்
ஓம்
சிவாய
கிரியா, ஓம் கிரியா
நமோம்.
பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
இன்றைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் இன்று மூன்று கேள்விகள் மூன்று வெளியெடுக்கும் பணமாக சிறந்த பதில் கிடைக்கப்பட்டது. அதனை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அதில் முதலாவது என்பரின் கேள்வி, முக்தியை எப்படி அடையலாம், எங்கே அடையலாம் என்றதுக்கு, அதற்கும் முக்கியமாக சில தடயங்களை கொண்டு அதன் மூலம் தெளிவாக விளக்கப்பட்டது. அதாவது வேதங்கள், ஆகமங்கள், அடுத்து சைவ சித்தாந்த கருத்துக்கள் இவற்றையும் கொண்டு, அடுத்ததாக இழிவினை ஒப்பு என்ற நிலையை பற்றியும், அந்த இழிவினை ஒப்பு நிலை அடுத்து நல்வினை தீவினை இரண்டாயும் ஒன்றாக கருதாமல் இருக்கும் மலபரிவாகம் பற்றியும், அடுத்து அந்த ஆன்மாவனுடைய ஆகாமிய வினைகள் முற்றாக இல்லாமல் சஞ்சித வின மலபரிவாகத்தில் இல்லாமல் போகின்ற போதும் அந்த முத்தியை அடையலாம் எனவும், வாசமுத்தி பசுமுத்தியை என்றும் அதற்குரிய பதில் பல விளக்கங்களோடு தெளிவாக தரப்பட்டது. அதை நாங்கள் உள்வாங்கினோம். அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்வி, கணவனும் மனைவியும் நீண்ட காலமாக கிரியா யோகத்தில் இருந்தாலும் கணவனிலும் பார்க்க மனைவி ஆன்மீக அறிவில் சிறந்து விளங்குவதற்குரிய காரணத்தை அறிவது பற்றிய கேள்வி. அதற்கு கணவன் மனைவி அவர்களுக்குரிய அறிவு, அதாவது அறிவு என்று சொல்லும் போது புத்தக அறிவு ஆன்மீக அறிவை பற்றியும் விளக்கங்கள் தரப்பட்டது. அதற்கு உதாரணமாக நாங்கள் கண்களால் ஒளியை பார்க்கின்றோம், பார்ப்பதற்கு ஒளி தேவை. அதே போல் அம்மா கண்கள் பொறியாகவும் அந்த கண்கள் ஆன்மாவாக எடுத்து அந்த புத்தக அறிவில் இருப்பது பற்றிய விளக்கமும், அடுத்து பொருள் திருவருள் இறை ஒளிதான் அந்த பொருள் என்றது பற்றிய விளக்கமும் தரப்பட்டது. கண்ணாக ஆன்மாவும் பொருளாக இறைவனாகவும் ஆன்ம நிலைகள் வெவ்வேறாக இருக்கின்றது. எனவே இந்த ஆன்ம நிலைகள் இரண்டு பேருக்கும் வெவ்வேறாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து அதன்படிதான் அந்த பதில் அதற்கு சாதகமாக அமைகின்றது என்றதில் தெளிவாக விளக்கப்பட்டது. இறுதியாக மூன்றாவது கேள்வி, 10 வருடங்களாக கிரியா யோகத்தில் இருந்தும் பாரிய முன்னேற்றம் அடையவில்லை என்பதற்குரிய கேள்விக்கும் பதில்கள் சுருக்கமாக தெளிவாக தரப்பட்டது. அவர் செய்யும் அன்றாட வேலைகளில் நன்மை தீமைகளை பொறுத்தே அதற்குரிய பதில் கிடைப்பதற்கு வழியை காட்டும் என சிறப்பாக விளக்கப்பட்டது. அதிலிருந்து அதற்குரிய பதிலை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் மூன்று கேள்விகளுக்கும் சிறப்பான பதில் தரப்பட்டது. உள்வாங்கினோம். அவற்றை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து சாதனைகளை மேலும் கூட்டி எங்கள் சாதனைகளை மேலும் கூட்டுவதற்கும் பயன்படுத்துவோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி இரவனையா. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. உங்களால் முடிந்த அளவு சில தகவல்களை அதிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெறும் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமஹ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் மாணவர்கள் கேட்ட மூன்று கேள்விக்கும் நல்ல அருமையான முறையில எளிய முறையில பாபாஜியினுடைய கருணையாலும் பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தோடும் பெறப்பட்டிருக்கும். ரொம்ப அருமையான கேள்விகள், அருமையான கேள்வி. அதுக்கு வந்த பதிலும் ரொம்ப நிதானமான பதில். அந்த வகையில நாம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சைவ சித்தாந்த நேரடி வகுப்பு படிச்சாலும் இந்த கேள்வியை நம்ம வச்சாலும் அந்த கேள்விக்கு இவ்வளவு நுணுக்கமான பதில் கிடைக்கிறதுன்றது கஷ்டம். பேராசிரியருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் இவ்வளவு தூரம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது கிளாஸ் தொடர்ந்து வந்து இத்தனை வகுப்பு நடக்கணும், இத்தனை தொகுப்பு இத்தனை நாள்ல நடக்கணும் என்ற ஒரு ஷெட்யூல் இருக்கு திருவாடுதுறை ஆதீனத்துல. அந்த ஷெட்யூல் படி அந்த நீட்டா விரிவுரை நடத்தி ஆகணும். அதனாலதான் இது பல முறை அவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாம என்ன பெரிய கொடுத்து வச்சிருக்கோம்னா, ஒரு சிறிய கேள்விக்கு பெரிய அளவுல பதில நமக்கு பாபாஜி அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காரு இந்த சத்சங்கம் மூலியமா. அதனாலதான் நமக்கு விரிவான ஒரு பதில் நமக்கு கிடைக்குது. அதுக்கு நம்ம பாபாஜிக்கு நன்றியை சொல்லணும், அதுல நாங்களும் நன்றியை சொல்லணும். நானும் சைவ சித்தாந்தம் படிச்சாலும் இவ்வளவு பதில நம்ம வந்து எடுக்க ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாது. பேராசிரியர் தெரியும், சொல்ல முடியாது. அந்த வகையில நம்ம எல்லாரும் பாக்கிய செஞ்சிருக்கோம். இத போல இன்னும் நிறைய கேள்விகளை கொண்டு வந்து இந்த சத்சங்கத்துல வச்சு நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு அருளை நோக்கி போறதுக்கு வேண்டிய வழிகளையும் நம்ம வகுத்துக்கிட்டு சத்சங்கத்தையும் இதனால ஒரு பதிய பல நன்மையே நடக்குது, தொண்டும் நடக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பல பேருக்கு நீங்க கேட்கிற மூணு கேள்வி ஆயிரக்கணக்கான பேருக்கு போய் சேருது. அந்த வகையில அந்த தொண்டாவும் உங்களுடைய கேள்வி பயன்படுது. அது இன்னும் நல்ல கேள்விகளை உங்க மனசுல உதிக்க செய்து பாபாஜி இன்னும் இந்த சத்சங்கத்தை வலுப்படுத்த என்றும் பாபாஜிய பிரார்த்தனை பண்ணுவோமா. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. மிகவும் அருமையாக சைவ சித்தாந்த அறிவை கொண்டு பரம்பொருள் பாபாஜியின் உதவியுடன் இந்த விடயத்தை மிகவும் அருமையாக சுருக்கமாக சைவ சித்தாந்த முறைப்படி கிரியா யோகா முறைப்படி தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ.